الحمد لله الذي لم يزل ولا يزال حيا قيوما عالما قديرا مدبرا سميعا بصيرا احمده حمدا كثيرا واشكره شكرا كبيرا واستعينه واستغفره واتوب اليه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله عز وجل واحثكم على طاعته واحذركم من معصيته وقال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام بحسب امرئ من الشر أن يشار إليه بالأصابع في دين أو دنيا إلا من عصمه الله كما قال صلى الله عليه وسلم وقرنيتم ولوان الله وكيشن دم الحمد لله أون تنيتون ينيتون يتون أونك نكراه وله اليارم كرياذي அவன் இந்த உலகத்திலே நாடிய விடயங்களை நாடிய பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே ஒரு விடயத்தை செய்வதற்கு முடிவு செய்துவிட்டால் இந்த உலகத்தின் எந்தொரு சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. மேலும் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு விடயத்தை செய்வதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டாலும் இந்த உலகத்தின் எந்தொரு சக்தியாலும் அதை சாதிக்க முடியாது என்று முதலில் நான் சாட்சி பார்க்கிறேன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய நேர்வழிக்காக வேண்டி காலத்துக்கு காலம் எத்தனை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தானோ அத்தனை பேருக்கும் தலைவராகவும் முத்திரையாகவும் வந்த நம்முடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் இறுதி வரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாம் என்றென்றும் உண்டாவதா. புனிதமான அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இம்மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்தும் அவனால் விளக்கப்பட்ட காரியங்களிலிருந்து தவிர்ந்தும் தக்வா சார்ந்த வாழ்க்கையை வாழுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகிற்கு பெரிய ஒரு நோக்கத்தை முன்னாலே வைத்து அனுப்பி வைத்திருக்கிறான். நம்மை அனுப்பியதன் நோக்கமே அல்லாஹுவை நாம் திருப்திப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையில் நமக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் உண்மையான இன்பங்கள் சந்தோஷங்களை அடைந்து கொள்வதுதான். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ராஅத்துன் லில் ஆகிரா, இந்த உலகத்தினுடைய சந்தர்ப்பம் வாழ்க்கை இருக்கிறதே, இது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக அல்ல, இந்த உலகத்தில் இன்பம் கொண்டாடுவதற்காக அல்ல, இந்த உலகத்தின் சந்தோஷங்களை பூர்த்தி செய்து வருவதற்காக அல்ல, இந்த உலகத்தினுடைய சிறிய ஒரு சந்தர்ப்பம் இது, மஸ்ராஅத்துன் லில் ஆகிரா, ஆகிராவுக்கு நாம் சம்பாதிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம், ஆகிராவுக்கு நாம் உழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் நம்முடைய உண்மையான வாழ்க்கையை நம்பியிருக்கிறோம். நாம் அந்த உண்மையான இன்பங்கள் சந்தோஷங்களை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். எனவே நம்மில் அனைவரும் அந்த ஏற்பாடுகளை நாம் அடைவதென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நாமெல்லாம் அமால்களை செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். நாம் முடியுமான நன்மைகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நன்மை செய்யக்கூடியவர்கள் அநேகமானவர்கள். நன்மையை எப்படி செய்ய வேண்டுமோ, நாம் எப்படி செய்தால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வானோ அதை விளங்கி அந்த அடிப்படையில் அமல்களை செய்து உண்மையில் அல்லாஹ்விடத்தில் பெரும் பாக்கியங்களை அடைந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதேவேளை இன்னும் ஒரு சாரார் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறார்கள், நன்மைகளை செய்வதற்கு துணிகிறார்கள், எதையும் செய்ய தயார். ஆனால் கண்ணியமானவர்களே, செய்ய வேண்டிய முறைகள் தவறியதின் காரணமாக, அமால்களில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதில் ஏற்பட்ட தவறுகளின் காரணமாக அவர்கள் பட்டது வெறும் கஷ்டமே தவிர, வெறும் சிரமமே தவிர, இதனுடைய லாபங்களை உலகத்திலும் அடைந்து கொள்ள மாட்டார்கள், மறுமையிலும் அடைந்து கொள்ள மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் நாம் ஒரு அமலை செய்வதென்றால் நாம் யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹுவுக்காகத்தான் நாம் அமல் செய்கிறோம். நம்மை படைத்தவன் அல்லாஹ், அவன்தான் நம்மை அவனின் பக்கமாக சிந்தனையை திருப்பினான், அவன்தான் நம்மை இபாதத் செய்யுமாறு சொன்னான், அவன்தான் ஏனைய அமால்களை செய்யுமாறு சொன்னான், நன்மையான காரியங்களை எல்லாம் அறிமுகம் செய்து தந்தவனே அவன்தான். கண்ணியமானவர்களே, அவன்தான் இந்த அமால்களை எதிர்பார்க்கிறான் என்றால் நம்முடைய ஒவ்வொரு அமலும் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படித்தான் அமைய வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு விதம் சொல்லி இருக்க, அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்க, நாம் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை, ஏனைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவதன் மூலமாக அந்த லாபத்தை அடைய முடியாது, அதற்குரிய நன்மைகளை அடைய முடியாது. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே மூன்று இடங்களில் உங்களுடைய அமல்கள் எப்படி அமைய வேண்டும், நாம் எப்படி எதிர்பார்க்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் ஹூதிலே அல்லாஹ்விடத்திலே ஹுவல்லதீ கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபி சித்தத்தி அய்யாம் வகான அர்ஷுஹு அலல் மா லியப்லுவகும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் இங்கே அவன் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த அவனுடைய குதிரத்துகளை ஞாபகம் செய்துவிட்டு, இந்த உலகத்தினுடைய ஏற்பாடுகளை ஞாபகம் செய்துவிட்டு, அல்லாஹ் நம்மிடம் என்ன அமலை எதிர்பார்க்கிறான் என்பதை சொல்லும் பொழுது, லியபுலுவகும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்த அமலை, அஹ்ஸனு அமலா, சிறந்த அமலை யார் செய்கிறார் என்று சோதிப்பதற்காக நாம் அனுப்பியிருக்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமிக்கு மேலாலே அலங்காரங்கள், இந்த பூமியுடைய ஏற்பாடுகள் அனைத்தையும் நாம் ஆக்கி தந்தோம். இத்தனை ஏற்பாடுகளும் எதற்காக? நாம் நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்த அமலை செய்கிறீர்களா என்று சோதிப்பதற்காக. இங்கும் அல்லாஹ் பாவித்த வார்த்தை அஹ்ஸனு அமலா. மூன்றாவது இடமாக அல்லாஹ் சூரத்து தஹ்ரிலே அல்லதீ கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே வாழ்வையும் மௌத்தையும் அல்லாஹ் படைத்தது, மரணத்தையும் பின்னாலே வாழ்க்கையையும் அல்லாஹ் படைத்தது, உங்களில் யார் சிறந்த அமலை செய்கிறார் என்று சோதிப்பதற்காக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மூன்று இடங்களிலும் சொல்லும் பொழுது அஹ்ஸனு அமலா, சிறந்த அமலை யார் செய்துவிட்டு வருகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே நம்முடைய அமல் அது அல்லாஹ் எதிர்பார்ப்பதைப் போல சிறந்த அமலாக மாறவில்லை என்றால், அது அஹ்ஸனு அமலாவாக மாறவில்லை என்றால் அது அமலாக இருக்க முடியாது, அதற்குரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது, மறுமையுடைய சந்தோஷங்களை அதன் மூலம் நாம் எதிர்பார்க்க முடியாது. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே நம்முடைய ஒவ்வொரு அமலும் சிறிய பெரிய, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத் ஹஜ்ஜாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், சாதாரணமாக ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லுவதாக இருக்கலாம், சமூக சேவைகளில் ஈடுபடுவதாக இருக்கலாம், பொதுமக்களுடைய நலன்களில் பாடுபடுவதாக இருக்கலாம், எதை நாம் ஆகிரத்தை முன்னாலே வைத்து நன்மை வேண்டுமென்று தயாராக இறங்குகிறோமோ, கண்ணியமானவர்களே, அந்த அமல்கள் எல்லாம் இவ்வாறு அமைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது அஹ்சனு அமலாவாக, சிறந்த அமலாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, சிறந்த அமலாக ஒரு அமல் எப்பொழுது மாறும்? அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரிலே சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, உங்களுடைய அமல் சிறந்த அமலாக மாற வேண்டும் என்றால் அந்த அமலில் இரண்டு விடயம் கவனிக்கப்பட வேண்டும். முதலாவது விடயம், அஸ்வபுஹு, உங்களுடைய அமால்கள் அது சரியாக செய்யப்பட வேண்டும். இது முதலாவது விடயம். ஒரு அமல் அது நான் தெரிந்ததைப் போல, நான் கண்டதைப் போல, நான் விளங்கியதைப் போல செய்வேன் என்றில்லாமல் அது எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி சரியாக செய்வது, இது முதலாவது சிறந்த அமலாக மாறுவதற்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியான அமலை செய்யக்கூடிய முறைகளை சரியாக காட்டித் தந்தவர்கள் அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே நாம் அமல்களை செய்ய கண்டோம், யாரோ நன்மைகளை செய்ய கண்டோம், யாரோ துறக்கண்டோம், அவர் தருவதைப் போல, அவர் செய்வதைப் போல என்றில்லாமல் அவர் செய்வதும் அது நபியவர்கள் செய்ததை போன்றிருக்கிறதா, அப்பொழுதுதான் அது சரியாக மாறும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களை சஹாபாக்களுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது, இதை நீங்கள் நான் செய்வதை போன்று செய்யுங்கள், உதாரணமாக தொழுகையை பற்றி சொன்னார்களே, சல்லு கமா ராயிதுமூனி உசல்லி, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறே தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் சரியான முறை. அது என்னொரு விவாதத்தாக இருக்கலாம், எந்த ஒரு வணக்கமாக இருக்கலாம், அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை காட்டித்தான் இருக்கிறார்கள், அது நம்முடைய சாதாரண பழக்க வழக்கமாகவும் இருக்கலாம். அருமை சஹாபாக்கள் சொன்னார்களே, அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷைஇன் ஹத்தல் ஹிரா, நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயங்களையும் சொல்லித் தந்தார்கள், எது ஒன்றையும் மீதமாக வைக்கவில்லை. எந்த அளவுக்கென்றால் மலசலத்தினுடைய தேவை, இதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதையும் சொல்லித்தான் தந்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நம்முடைய மார்க்கம் இஸ்லாத்திலே எதுவும் சொல்லப்படாமல் இல்லை. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரத்துக்கும் அலா மஹஜ்ஜதின் பைதா, நான் உங்களை மிகவும் தெளிவான பால் போன்று வெளிச்சமான, சந்தேகமில்லாத, இருளில்லாத ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்லுகிறேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மிக தெளிவான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு விடயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிகாட்டல் இருக்கிறது. எனவே அந்த வழிகாட்டலை சரியாக விளங்கி சரியாக செய்யும் பொழுது முதலாவது நம்முடைய அமல் சிறந்த அமலாக மாறுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால், இதை படிப்பதற்கு, இதை தேடுவதற்கு, விளங்குவதற்கு நாம் முயற்சி செய்யாமல் நாம் செய்வதை போன்றுதான் செய்து கொண்டிருப்போம் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் நன்மை செய்தே நஷ்டவாதிகள். ஒரு சாரார் நன்மைகள் இல்லாமல், அமல்கள் இல்லாமல் நஷ்டவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் நபி அவர்களை பார்த்து, குல் ஹல் நுனபியுக்கும் பில் அஹ்சரீன அமாலா, நபியே, அந்த மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு நன்மைகளை செய்து செய்தே நஷ்டவாதிகள் யார் என்று சொல்லட்டுமா? நன்மைகளை செய்கிறார்கள், ஆனால் நன்மைகளை செய்து செய்தே நஷ்டவாதிகள் யார் என்று சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வே பதிலை சொல்லிக் கொடுக்கிறான், சொல்லுங்கள், அல்லதீன வல்ல சயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுனா, உலகத்திலே சிலர் நாம் நல்ல அமல்களை செய்கிறோம், நாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்தவர்களாக அவர்கள் அவர்களுடைய அமல்களை தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள், பிழையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் அமல் செய்து செய்தே நஷ்டமாளிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்கள் மூலமாக சொல்லித் தருகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய அமல் சிறந்ததாக மாறுவதற்கு முதல் கட்டமாக நாம் அந்த நபியுடைய வழிமுறையை, நமக்கு சொல்லித்தரப்பட்ட வழிமுறையை நாம் படிக்க தயாராக வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் அஹ்ஸனு அமலா சிறந்த அமலை எதிர்பார்க்கிறான் என்றால், இரண்டாவது கட்டமாக அந்த அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய அமல் அஹ்லஸுஹு, அது வெறுமனே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அமைய வேண்டும். இஹ்லாஸ், மன தூய்மை அங்கே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அமல் சிறந்ததாக மாறும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நாம் யோசிக்க வேண்டும். நான் இந்த செயலை செய்ய போகிறேன், இதை நான் எந்த நோக்கத்துக்காக செய்கிறேன்? இதை நான் வெறுமனே அல்லாஹ்வுக்காக செய்கிறேனா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த செய்கிறேனா, அல்லது யாரோ ஒருவர் என்னை பார்த்து புகழட்டும், யாரோ ஒருவர் என்னை பார்த்து பேசட்டும், அல்லது யாரோ ஒருவர் என்னுடைய செயல்களை கண்டு எனக்கு உதவிக்கரம் நீட்டட்டும், அல்லது யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லது பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காக, மஹல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக, நிர்வாகத்தை திருப்திப்படுத்துவதற்காக, கண்ணியமானவர்களே, இப்படி நம்முடைய அமல்கள் நடைபெறுகிறதா? அல்லது அல்லாஹ் எதிர்பார்ப்பதை போல வெறுமனே அல்லாஹ்வுக்காக நான் யாருடைய திருப்தியையும் எதிர்பார்க்கவில்லை, நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்க்கிறேன், யாரும் பார்க்கட்டும் பார்க்காமல் இருக்கட்டும், யாருக்கும் தெரியட்டும் தெரியாமல் இருக்கட்டும், என்னுடைய ரப்பு அல்லாஹ், அவனுக்கு தெரிந்தால் போதும், அவனுக்காகத்தான் நான் செய்கிறேன், என்னுடைய தொழுகை அவனுக்காக, என்னுடைய நோன்பு அவனுக்காக, என்னுடைய ஹஜ்ஜு ஜகாத் அவனுக்காக, என்னுடைய சமூக சேவைகள் அவனுக்காக, என்னுடைய மஸ்ஜிதுடைய உழைப்புகள் அவனுக்காக. கண்ணியமானவர்களே, இப்படி அமைகிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவருடைய அமல்களில், ஒருவருடைய நன்மைகளில் இந்த இஹ்லாஸ் இழந்து விடுமென்றால், அந்த நன்மையுடைய ரூஹ் இல்லாமல் போனதை போல, அந்த நன்மையுடைய உயிர் இல்லாமலானதை போல, இவருடைய இந்த தொழுகைக்கு உயிர் இருக்காது. இந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் எதை வாங்கி தர வேண்டுமோ, இந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டுமோ, அதனை ஈட்டி தரமாட்டார். அந்த தொழுகைக்கு உயிர் கிடையாது. இவருடைய ஒரு சுபஹானல்லாஹ், அந்த சுபஹானல்லாஹ்வில் இஹ்லாஸ் இல்லை என்றால், இவருடைய திக்ரில், இவருடைய திலாவத்தில் இந்த இஹ்லாஸ், மன தூய்மை இல்லை என்றால், அது உயிரில்லாததை போல, உயிரில்லாத ஒரு அமல் இவருக்கு எங்கே லாபம் கொடுக்க போகிறது? எங்கே இவருக்கு ஈருலக பாக்கியங்களை எடுத்துக் கொடுக்க போகிறது? அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மக்கள் அடியார்கள் இப்படி நஷ்டமாக கூடாது என்பதற்காகத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் இஹ்லாஸை வலியுறுத்துகிறான், மன தூய்மையை வலியுறுத்துகிறான். அடியார்கள் அவர்கள் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும், தீனுடைய எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும், அவர்கள் இஹ்லாஸுடன் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் செய்யுமாறு ஏற்பட்டிருக்கிறார்கள். அங்கே கலப்படம் வர முடியாது, அங்கே இன்னும் ஒருவருக்காக ஆக முடியாது, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் ஆக வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஏவி இருப்பதாக குர்ஆன் சொல்லியிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமல் உலகத்திலே அந்த அமலுக்கு நிகராக எந்த ஒரு அமலும் கிடையாது. எந்த அமலாக இருந்தாலும் சரி, அங்கே இவருடைய எண்ணத்தில், இவருடைய மன தூய்மையில் சிறிய ஒரு பலவீனம் உண்டாகும் பொழுது, குறைபாடு உண்டாகும் பொழுது, அவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்த பெரும் ஒரு இபாதத்தும் எந்த விதமான லாபம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அன்பானவர்களே, நாம் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபையாவை பற்றி ஹஜ்ஜுடைய காலங்களில் பிராணிகளை அறுத்து உதகையா கொடுக்கக்கூடிய அந்த இபாதத்தை பற்றி பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் கொடுக்கப்படக்கூடிய உதகையா, அதனுடைய அந்தஸ்து என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, அமல்களுக்கு முன்னால் அன்றைய நாளுடைய அந்த குர்பான் அது எவ்வளவு பாக்கியமானது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே உலகத்தில் என்னதான் அமல் நடைபெற்றாலும் அங்கே இரத்தம் ஓட்டுவதை விட சிறந்தொரு அமல் இருக்க முடியாது. குர்பான் கொடுப்பதை விட சிறந்தொரு அமல் இருக்க முடியாது. அன்றைய தினத்திலே செய்யப்படக்கூடிய மிகவும் உயர்ந்த, மிகவும் சிறந்த பெரிய ஒரு அமல் என்றால் அது குர்பானியுடைய அமல். கண்ணியமானவர்களே, அந்த பெருநாளுடைய தினத்தில் உலகத்தில் என்னென்ன அமல்கள் நடைபெறுகிறது, அந்த பெருநாளுடைய தினத்தில் தான் கண்ணியமானவர்களே அங்கே ஹஜ்ஜாதிகள் மக்கா நகரிலே அங்கே தவாஃபில் ஈடுபடுகிறார்கள். காபாவை சூழ வலம் வந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிந்தனையை திருப்பி அவர்களாக காபாவை தவாஃப் செய்யும் காட்சி அதோ அந்த பெருநாளுடைய தினத்தில் நடைபெறுகிறது. அங்கே ஹாஜிகள் சாயி என்று சொல்லக்கூடிய சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். அந்த பெருநாளுடைய தினத்தில் ஹஜ்ஜாஜிகள் மினாவிலே இருந்து கொண்டு, மினாவிலே இருந்து விட்டு ஜம்ரதுல் அகபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு கல்லறிவதற்கு செல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரம் அங்கே மக்காவிலே ஹரத்திலே தொழுவதாக இருந்தால் அந்த தொழுகைகளின் மதிப்பு என்ன, அந்த தவாஃபுகளின் மதிப்பு என்ன, அந்த சாயினுடைய அந்தஸ்து என்ன. கண்ணியமானவர்களே, இதே நேரம் இந்த தினத்தில் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தவாஃபை விட, அந்த சாயை விட, அந்த ஜம்ரதுல் அகபாவுக்கு கல்லறிவதை விட, அங்கே மினாவிலே தங்கியிருப்பதை விட அன்றைய தினத்தில் ஒரு சிறந்த அமல் என்றால் அது குர்பானி கொடுப்பதுதான், உபஹையா கொடுப்பதுதான். கண்ணியமானவர்களே, எனவே அந்த கட்டத்தில் இந்த அமலுடைய அந்தஸ்து இவ்வளவு இருக்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், உங்களுடைய அமல் இவ்வளவு பெரியதொரு அமல் தான், பெரும்பொரு அமலை செய்ய போகிறீர்கள், ஆனால் லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய இறைச்சி அது நமக்கு தேவையில்லை. எத்தனையோ மாடுகளை அறுத்தோம் என்று பேசலாம், எத்தனையோ ஆடுகளை அறுத்தோம் என்று சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அது நமக்கு தேவையில்லை, அது நம்மை வந்து சேரப்போவதில்லை. வலா திமாவுகா, அதனுடைய இரத்தங்களை கொட்டியிருக்கலாம், ஓட்டியிருக்கலாம், அதுவும் நமக்கு தேவையில்லை, நம்மிடம் வந்து சேரப்போவதில்லை. ஆனால் நம்மிடம் வந்து சேரப்போவது அந்த தூய எண்ணம் மாத்திரம்தான். அல்லாஹுடைய அச்சத்தினூடாக எந்த இஹ்லாஸ், எந்த மன தூய்மை உங்களிடத்தில் இருக்கிறதோ அதுதான் நம்மை வந்து சேரப்போகிறது. கண்ணியமானவர்களே, பெரும்பொரு இபாதத் அன்றைய தினத்தின் பெரும்பொரு அமல், அந்த அமலிலும் இந்த ஒரு எண்ணம் சீராகவில்லை என்றால், அவருடைய இஹ்லாஸ் மன தூய்மை சரியாகவில்லை என்றால் அதில் எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ் இந்த இபாதத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறான். கண்ணியமான அல்லாஹுடைய நேரடியார்களே, எனவே நாம் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும், தான தர்மங்களை அள்ளி வழங்கினாலும், எத்துணை பெரும்பெரும் நன்மை செய்தாலும், அங்கே இந்த ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும், மன தூய்மை இஹ்லாஸ். இது இருக்கும் பொழுதுதான் அந்த அமல் அல்லாஹ் எதிர்பார்ப்பதைப் போல அஹ்சனு அமலாவாக, சிறந்த அமலாக மாறுகிறது. அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் கூலியிருக்கிறது, அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் இருக்கிறது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னல்லாஹ லா யக்பல் மினல் அமல் இல்லா மா கான காலிசன் வபுதுகிய பிஹி வஜூஹு, இந்த அமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அமைந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மாத்திரம் நாடப்படுகிறதோ அதுதான் அல்லாஹ்விடத்திலே கபூலாகிறது. எனவேதான் சிறிய அமலை செய்வதாக இருந்தாலும் இந்த இஹ்ராஸை மன தூய்மையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவுசினி யா ரசூலல்லாஹ், இதோ நான் உங்களுடைய ஒரு கவர்னராக யமன் தேசத்தை நோக்கி செல்ல போகிறேன், எனக்கு நீங்கள் ஒரு வசியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அஹ்லிஸ் தீனக், உம்முடைய மார்க்கத்தினுடைய எல்லா செயல்களையும் இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் ஆக்கிக்கொள், அது கொஞ்சமாக இருந்தாலும் போதும், கொஞ்சமாக செய்தாலும் போதும், அங்கே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொன்னார். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மன தூய்மை இஹ்லாஸ் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தை, இந்த ஆளுடைய பரிசுத்த தன்மை, இந்த மன தூய்மைக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை இஹ்லாஸ் என்ற வார்த்தையை தெரிவு செய்தான். ஏனென்றால் இஹ்லாஸ் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படக்கூடிய அர்த்தத்தை போல வேறெந்தொரு வார்த்தைக்கும் பரிசுத்த தன்மையில் அவ்வளவு அர்த்தம் கிடையாது. பரிசுத்தம் என்றால் அங்கே எந்த ஒரு கலப்படம் இருக்க முடியாது, எந்த ஒரு மாற்றம் இருக்க முடியாது, அது வெறுமனே சுத்தமானதாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை இஹ்லாஸ் என்ற வார்த்தையை சொல்லலாம். நம்முடைய அமல் அல்லாவுக்காகத்தான் செய்கிறோம், ஆனாலும் சில கட்டங்களிலே வேறு வேறு சிந்தனைகளும் வருகிறது. அவருக்காகவும் அதற்காகவும் அந்த லாபத்துக்காகவும் அந்த ஒரு நலவுக்காகவும் என்று இரண்டாவது ஒரு தலையங்கம் வருகிறது என்றால், கண்ணியமானவர்களே, நம்முடைய மன தூய்மையில் கலப்படம் வந்துவிட்டது. அந்த மன தூய்மைக்கு இஹ்லாஸ் என்ற வார்த்தையை சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையை விளங்குவதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் இந்த வார்த்தையை பாவித்திருக்கிறான், ஹாலிஸ் என்ற வார்த்தை. அல்லாஹ் இந்த வார்த்தையை எதற்கு பாவித்தான்? குர்ஆனிலே அல்லாஹ் அவரிடத்திலே அல்லாஹ் நமக்கு அளித்த ஞானத்தை பேசும் பொழுது இந்நடக்கும் கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள், இவைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இவைகளில் உங்களுக்கு பாடம் இருக்கிறது. என்ன பாடம்? வதமின் லபனன் ஹாலிசா, நாம் அந்த கால்நடைகளுடைய வயிறுகளில் இருந்து நாம் உங்களுக்கு அந்த கால்நடைகளின் வயிறுகளுக்குள் இருந்து பாலை வெளியாக்குகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பால் வயிற்றுக்குள் இருந்து வெளியாகிறது. வயிற்றுக்குள் என்ன இருக்கிறது? வயிற்றுக்குள் அங்கே இரத்தம் இருக்கிறது. ஒன்றினுடைய நிறத்தை வித்தியாசப்படுத்தக்கூடிய இரத்தம் இருக்கிறது. மறுபுறம் அங்கே ஒரு வஸ்துவினுடைய வாசத்தை மாற்றக்கூடிய சாணம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த இரண்டுக்கும் மத்தியிலிருந்து பால் வெளியாகிறது. அந்த பாலை நாம் குடிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த பாலில் நாம் இரத்தத்தினுடைய ஒரு சில ஒரு துளியாவது நிறத்தை கண்டோமா? கண்ணியமானவர்களே, நாம் அந்த பாலிலே அந்த சாணத்தினுடைய கொஞ்சமாவது வாசத்தை நுகர்ந்தோமா? இல்லை. இப்படியான பரிசுத்தமான பால் மிகவும் பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான பாலை பார்த்துதான் அல்லாஹ் லபனன் ஹாலிசா, பரிசுத்தமான பால் என்று சொல்லுகிறான். எனவே நம்மை பார்த்து உங்களுடைய அமல் அமலன் ஹாலிசா, இஹ்லாஸுள்ள அமலாக இருக்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால், அந்த பால் மிகவும் பரிசுத்தமாக வந்ததை போல நம்முடைய அமலும் அதே போன்று பரிசுத்தமாக அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இந்த ஒன்றுக்குத்தான் நாம் முயற்சிக்க வேண்டும். ஷைத்தானுடைய முயற்சியினால் முகஸ்துதி என்ற ஒன்றுக்கு நம்மில் அநேகமானவர்கள் அடிமையாகிவிட்டோம். முகஸ்துதி, புகழ் விரும்பல், பேர், மக்கள் புகழ வேண்டும், அந்த போர்டில் பேர் வர வேண்டும், நம்முடைய பேர் அங்கே ஒளிபரப்பப்பட வேண்டும், அங்கே சொல்லப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும் என்பதற்காக இன்று நன்மைகளை செய்வதற்கு தயாராக கூடிய அநேகமானவர்கள். கண்ணியமானவர்களே, முகஸ்துதி என்ற ஒன்றுக்கு அடிமையாகிவிட்டோம். கண்ணியமானவர்களே, இந்த முகஸ்துதி என்பது இது யாருடைய தன்மை என்றால், குர்ஆனில் அல்லாஹ் இது முனாஃபிக்களுடைய தன்மை என்று வர்ணிக்கிறான். அல்லாஹ்வுக்காக இல்லாமல் யாருக்காகவோ செய்வது இது முகஸ்துதி, இது முனாஃபிக்களுடைய தன்மை என்பதாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். அந்த முனாஃபிக்களை பற்றித்தானே குர்ஆனில் அல்லாஹ் அவர்களுடைய தொழுகையை பற்றி பேசும் பொழுதுதானே வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்நாஸ் வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் பெரும்பெரு இபாதத்தாகிய தொழுகைக்கு சமூகம் தருகிறார்கள், தொழுகையிலே நிற்கிறார்கள், ஆனால் இவர்களுடைய முழு நோக்கமும் என்ன, யுராஊன நாஸ் மக்களுக்கு காண்பிப்பதற்காக. நாமும் தொழுகிறோம், நானும் ஒரு வணக்கசாலி, நானும் ஒரு இபாதத் செய்யக்கூடியவன், நானும் ஒரு முஸ்லிம் என்று காண்பிப்பதற்காக செய்கிறார்கள். இது முனாஃபிக்களுடைய தன்மை. கண்ணியமானவர்களே, இந்த தன்மை அது ஷைத்தானுடைய முயற்சியின் மூலமாக நமக்குள்ளும் ஊடுருவி இந்த நோய் தெரியாமலே நமக்குள் வந்துவிட்டது. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எறும்பு ஊறுவதைப் போல மக்களுக்குள் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் சொன்னார்கள், நான் அடியார்களே, என்னுடைய உம்மத்தினர்களே, உங்கள் விடயத்தில் நான் மிகவும் பயப்படுவது அஷ்ருக்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு. சிறிய இணை வைப்பு ஒன்று இருக்கிறது, நேரடியாக அல்லாவுக்கு இணையாக இன்னும் ஒருவனை தெய்வமாக இறைவனாக பேசுவது, இது ஷிர்க். அதில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீம்களாகிய நம்மை பார்த்து உங்கள் விடயத்தில் நான் பயப்படுவது அது சிறிய ஷிர்க், இணை வைப்பு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பயப்படக்கூடிய விடயம் என்றால், அந்த இணை வைப்பு என்றால் என்ன சொன்னார்கள், அதுதான் அர்ரியா, முஹஸ்துதி. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிறருக்காக செய்வது, பேருக்காக செய்வது, புகழுக்காக செய்வது, இது சிறிய இணை வைப்பு என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் நம்முடைய அமல்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு நாம் பரிசுத்தப்படுத்த தயாராகவில்லை என்றால், நாம் இதே சஃபிலே தொழக்கூடிய இந்த சமூகம், இந்த இஸ்லாமிய மக்கள் ஒரே சஃபிலே தொழுவார்கள், ஆனால் ஒரே சஃபிலே தொழக்கூடிய ஐந்து பேருடைய தொழுகை கபூல் ஆகும், அதே வேளை இன்னும் ஐந்து பேருடைய தொழுகை அது கபூல் இல்லாமல் ஆகிவிடலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நன்மை செய்யக்கூடிய ஒரே விதமானவர்கள் நன்மையில் ஒன்றுதான், தொழுகை ஒரே விதத்தில் இருக்கிறார்கள், நின்றிருக்கிறார்கள், ருகூவும் செய்கிறார்கள், ஆனால் தொழுது முடித்து சலாமை கொடுத்தால் அங்கே முடிவு வித்தியாசமாக இருக்கிறது. ஒருசாரை பார்த்து அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், ஒரே சஃபில் தொழுதவர்கள், ஒரே அணியில் நின்றவர்கள், இவர்களில் ஒரு சாராரை பார்த்து இதோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இவர்கள் தொழுகையில் பயபக்தியாளர்களாக இருந்து இவர்கள் வெற்றி அடைந்து கொண்டார்கள் என்று சொன்ன அதே வேளை அல்லாஹ் அதே சஃபிலிருக்கும் இன்னொரு சாராரை பார்த்து ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், இன்னும் சில தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்களுக்கு வயல் என்னும் நரகம்தான், ஏன், அவர்கள் தொழுகையில் பொடுபோக்கு செய்பவர்கள், அவர்கள் தொழுதார்கள் தான் ஆனால் பிறருக்கு காண்பிப்பதற்காக, இவர் அவ்வளவு சஃபில் இருப்பவர், இவர் நல்ல பேணுதலாக தூக்கக்கூடியவர், இவர் நல்ல மனிதர் என்று பிறருடைய புகழையும் பிறருடைய பேச்சையும் எதிர்பார்த்து செய்தவர்கள் அல்லாஹ் ஒரே விதமான தொழிலாளிகளை இரண்டு தரப்பினர்களாக பிரித்துவிட்டான். கண்ணியமானவர்களே, அன்று வாளேந்தி யுத்தம் செய்தார்கள், வாளேந்தி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணியிலே இருந்து யுத்தம் செய்தவர்கள், ஒரே அணியிலே இருந்தவர்கள், நபி அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழான இருந்தவர்கள், இவர்களுக்கு முடிவு என்ன வருகிறது, ஃபரீஹுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீஹுன் ஃபிஸ் ஸஅயீர், இவர்களிலே ஒரு சாரார் சுவர்க்கத்திலும் இன்னும் ஒரு சாரார் நரகத்திலும் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இது எப்படி முடிவானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
தலைமைத்துவத்துக்கு கீழாலேதானே யுத்தம் செய்தார்கள். இஸ்லாம் என்ற பெயரில்தானே யுத்தம் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த முனாஃபிக்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்ன? நாமும் முஸ்லீம்கள் என்று வெளியாலே ஒரு படம் காட்ட வேண்டும், வெளியாலே மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய எண்ணம். இவர்களுக்கு தீன் மேலோங்க வேண்டும், அல்லாவுக்காக வேண்டும் என்ற பரிசுத்த தன்மை இல்லை. அல்லாஹ் இவர்களுடைய முடிவை அதை முறையாகவே கொடுத்து விட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய அமல்கள் அது அல்லாவுக்காக மாத்திரமாகுவதற்கு. அல்லாவுக்காக நாம் ஆக்க முயற்சி செய்யவில்லை என்றால், முதலாவது இந்த உலகத்திலும் நாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டி வரும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்யப்போகிறார், நல்ல காரியம், ஆனால் அவருடைய எண்ணம் முகஸ்துதி மாத்திரம்தான். உலகத்தில் ஒரு வேலையை முகஸ்துதிக்காக வேண்டி மக்கள் பேச வேண்டும், மக்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்ய தயாராகிறாரோ, செய்ய ஆரம்பிக்கும் அந்த நேரத்திலிருந்து அந்த வேலையை முடிக்கும் வரை, அந்த அமலை முடிக்கும் வரை, லம் யஸல் ஃபீ மக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஏன் இந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி நாம் தொழுது தொழுதே அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டுமா? நாம் தான தர்மங்கள் செய்து செய்தே அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டுமா? நாம் ஹஜ்ஜுக்கு மேல் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டுமா? கண்ணியமானவர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த எண்ணங்களை சரியாக்க நமக்குள்ளே நாம் முயற்சிக்க வேண்டும். தனக்குள்ளே மோஸ்துதி இருக்கிறதா என்று சோதிப்பதற்கு பார்ப்பதற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மூன்று அடையாளங்களை சொன்னார்கள். ஒரு மனிதரிடத்திலே மோஸ்துதி இருக்கிறது என்றால், முதலாவது அடையாளம் எக்ஸல் என்ஷத், அவர் மக்களுக்கு மத்தியிலே இருந்தால் அமல்களில் உற்சாகப்படுவார், ஓடி ஆடி உற்சாகமாக எதையும் செய்ய தயாராகுவார். மக்களுடைய பார்வைக்கு முன்னால் மக்களுக்கு விளங்குகிறது என்றால், மக்களுக்கு செய்தி போகிறது என்றால், என்னுடைய பேர் அங்கே போடப்படுகிறது என்றால், என்னுடைய பேர் அங்கே ஒளிபரப்பப்படுகிறது என்றால், அங்கே அவர் உற்சாகப்படுகிறார் சொன்னார்கள். இரண்டாவது அடையாளம் வயசல் இராக்கான வஹ்தஹு, அவர் தனிமையாகிவிட்டால் இந்த விடயத்தை செய்தால் யார் பார்க்க போகிறார்கள், தனியாகிவிட்டால் யாரும் காணாத இடம், இதை செய்து ஊருக்கும் உலகத்துக்கும் என்னுடைய பேர் போகாது என்ற கட்டத்தில் அவர் சோம்பேறியாகிவிடுவார், அவர் அந்த அமலில் சோம்பேறியாகிவிடுவார். மூன்றாவது சொன்னார்கள், அவர் புகழப்படும் பொழுது, மாஷா அல்லாஹ் நீங்க செஞ்ச முயற்சிதான் இது, புகழப்படும் பொழுது அவர் இன்னும் அதிகரிக்க முயற்சி செய்வார். அவர் செய்யக்கூடிய அமலில், அவர் செய்யக்கூடிய வேலையில் இன்னும் அதிகரிப்பார். எப்பொழுது யாரிடமாவது இருந்து ஒரு இகழ் வந்துவிடுமென்றால், ஒரு குறை பேசும் சத்தம் வந்துவிடுமென்றால், இவர் தன்னை ஸ்லோவாக ஆக்கிக் கொள்வார், தன்னை குறைத்துக் கொள்வார். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று அடையாளங்களை சொன்னார்கள். இந்த மூன்று அடையாளங்கள் நமக்குள்ளும் இருக்கிறது என்றால் முகஸ்துதி இருக்கிறது என்ற அர்த்தம். கண்ணியமானவர்களே, இது குறையல்ல, ஷைத்தானுடைய முயற்சி வேகமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மை அந்த ஆகிரத்தில் தோல்வியடைய செய்வதற்கு. நாம் முயற்சிக்க வேண்டும் நம்மை பாதுகாத்து அந்த அந்தஸ்துகளை நாம் அடைவதற்கு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னொரு ஆகப்பெரிய நஷ்டம் என்னவென்றால், நாம் பிறருக்காக செய்துவிட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாலே, அந்த கோடான கோடி ஜனங்களுக்கு முன்னாலே நாம் செய்த நன்மைகளுக்கு எங்கே கூலி என்று எதிர்பார்த்திருக்கும் அந்த கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது மிகவும் பயங்கரம், மிகவும் ஆத்திரமான, கைசேதமான ஒரு கட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து சொல்லுவான், இதுஹபு இலல்லதீன குந்தும் துராவுன ஃபித் துன்யா ஹல் தஜிதூன இன்தஹும் கைரா, நீங்கள் உலகத்திலே யாருக்காக செய்தீர்களோ, யாருடைய புகழை எதிர்பார்த்து, யாருடைய பெயரை எதிர்பார்த்து செய்தீர்களோ அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் போங்க, அவர்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் நலவுகள் இருந்தால் கேட்டுக் கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் கூலி இருந்தால் கேட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த மஹ்ஷரில், அந்த கியாமத்தில் இந்த பதில் நம்முடைய முகத்தை நோக்கி வரும் என்றால் நம்மை போன்ற நஷ்டவாதிகள் யார் இருக்கலாம்? அந்த கட்டம் குர்ஆனில் அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது யாரும் யாருக்கும் உதவி செய்யாத ஒரு கட்டம். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, நன்மைகளை கொடுப்பதென்ன, நன்மைகளை யாரும் என்னிடம் கேட்டு விடுவானோ என்ற பயத்தில் ஒருவர் ஒருவரை விட்டு விரண்டோடும் கட்டம். கண்ணியமானவர்களே, அந்த கட்டத்தில் நம்மை நோக்கி இந்த ஒரு வார்த்தை சொல்லப்படும் என்றால் எங்கே செல்லுவது? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்வோம். நம்முடைய அமல்களை அதை இஹ்லாஸ் உள்ளதாக அல்லாஹ்வுக்காக மாத்திரம் ஆக்குவதற்கு முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில் நாம் முயற்சி செய்யும் பொழுது அங்கே ஷைத்தானுடைய முயற்சிகள் நம்மில் இருந்தாலும் ஷைத்தானுடைய முயற்சிகள் அங்கே தோல்வி அடைகிறது. உலகத்திலே யார் இஹ்லாஸ் உள்ளவர்களாக, மன தூய்மை உள்ளவர்களாக இதற்குரிய முயற்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஷைத்தான் முயற்சி செய்தாலும் அங்கே ஷைத்தான் தோல்வியடைந்து விடுகிறான். ஹஜ்ரத் காலித் இப்னுல் வலீத் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, மா அபமு இன்திசாராதிக், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த வெற்றிகளில் மிக பெரும் வெற்றி ஒன்று என்ன? அநேகமான யுத்தங்களில் தளபதியாக இருந்து பெரும் பெரும் வெற்றிகளை ஈட்டியவர்கள், இவர்களை பார்த்து இந்த கேள்வி, உங்களுடைய வெற்றிகளில் மிகவும் பெரிய வெற்றி என்ன? அவர்கள் வெற்றி கொண்ட எந்த ஒரு பெரும் யுத்தத்தையும் ஞாபகம் செய்யவில்லை, எந்த ஒரு யுத்தத்தையும் செய்யவில்லை. சொன்னார்கள், இன்திசாரி அலா நஃப்ஸி, ஒரு தடவை நான் என்னுடைய நஃப்ஸுடன் போராடி வெற்றி கொண்டேன், என்னுடைய நஃப்ஸுடன் போராடி வெற்றி கொண்டேன், அதுதான் உலகத்தில் கிடைத்த பெரும் வெற்றி எனக்கு. கண்ணியமானவர்களே, விடயத்தை சொல்லுகிறார்கள், நான் யுத்தத்திலே அமீராக இருந்து தளபதியாக இருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் மிகவும் வீரமாக எந்தவிதமான சடைவும் இல்லாமல் படையையும் உற்சாகப்படுத்திக் கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த நேரம் ஹசரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் என்னை அழைத்து, ஹாலிதே இங்கே வாரும், நீர் தளபதி என்ற அந்த பொறுப்பை இன்ன சஹாபிக்கு கொடுத்துவிட்டு நீர் பின்னாலே வந்துவிடும். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் எந்தவிதமான சடையும் எனக்கு கிடையாது, எந்தவிதமான சோர்வும் கிடையாது, நான் எந்த ஒரு குறையும் செய்யவில்லை. சாதாரணமாக அவர்கள் வந்து என்னை அழைத்து நீர் இப்பொழுது தளபதி இல்லை, இன்ன சஹாபிக்கு பொறுப்பை கொடும் என்றதும் நான் பின்னாலே வந்தேன். ஷைத்தான் என்னுடன் விளையாடுகிறான், ஷைத்தான் என்னுடன் விளையாடுகிறான், ஷைத்தான் என்னிடத்திலே பல எண்ணங்களை போடுகிறான். உன்னை ஏன் இவ்வாறு கேவலப்படுத்த வேண்டும், ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும், இதனால் நீ இந்த இடத்திலே இருப்பது அழகில்லை. கண்ணியமானவர்களே, பல சிந்தனைகளை ஷைத்தான் போட்டு பல விதத்திலும் முயற்சிக்கிறான், எப்படியாவது இந்த இடத்தில் ஹஜ்ரத் காலிதை கலட்டி அவரை தோல்வி பெற செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்காக யாருக்காகவும் இல்லை, இந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு இவருக்காக இல்லை, இந்த படையினர்களுக்காக இல்லை, நான் போராடியது அல்லாஹ்வுக்காகத்தான், அது அமீராகவும் தளபதியாகவும் போராடுவேன், நான் மாமூராக படையினர் ஒரு படை உறுப்பினராக இருந்தும் போராடுவேன், இந்த கட்டத்திலும் நான் அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடியவன் என்று மனசுக்குள்ளே எடுத்துக்கொண்டு மீண்டும் தளபதியாக இருக்கும் பொழுது எந்த உற்சாகத்தில் போர் செய்தேனோ அதே உற்சாகத்தில் நான் போர் செய்து முடித்தேன். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரும் வெற்றி. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இஹ்லாஸ் உள்ள ஒருவர், அந்த இஹ்லாஸ் அங்கே ஷைத்தானுடைய முயற்சியில் இருந்து அவரை பாதுகாக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நம்மையும் ஷைத்தானுடைய முயற்சியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த இஹ்லாஸை நாம் ஆக்கிக் கொள்வோம், இந்த எண்ணங்களை சரியாக்கிக் கொள்வோம், இந்த எண்ணங்களை சரியாக்கி நம்முடைய அமால்களை அஹ்சனு அமலாவாக, சிறந்த அமலாக மாற்றி உலகத்திலும் நல்ல பாக்கியங்களை அடையக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதியான முடிவுகளை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையை அவ்வாறு அமைத்து தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிறந்த தன்மைகளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிமான மீனான அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.